இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bile@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDAVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. இருக்கிறா. வானம் சரிந்தாலும் மாறாவாத்தை தந்தார் இயேசுவிரா. வல்லமை நிறைந்த குருநாதன், வல்லமை நிறைந்த குருநாதன் வானத்தில் வருவார் அப்போது, வானத்தில் வருவார் அப்போது. போற்றிய பாடிடுவோம், நாம் போற்றிய பாடிடுவோம், போற்றிய பாடிடுவோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீதிமன்ற அறை, கோர்ட் ரூம் சீன். நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமன்றத்தை அநேகர்கள் பார்த்திருப்பீர்கள். அநேகர்கள் நீங்கள் தொலைக்காட்சியிலேயோ அல்லது சினிமாவிலேயோ நீதிமன்றம் எப்படி இருக்கும், அதனுடைய அறை எப்படி இருக்கும் என்பதை நிச்சயமாகவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் பார்த்திருப்பீர்கள். ஆகையால் இன்று இந்த நீதிமன்ற அறையில் என்னென்ன இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் சொல்ல வேண்டுமென்றால், பரலோகத்தின் நீதிமன்ற அறையை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இன்றைய தினத்திலே நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். சகரியா 3:1-5 வரை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை தான் நாம் என்ன பண்ண போறோம் சொன்னா, இன்றைய செய்தியாக நாம் பார்க்க போகின்றோம். நான் வாசிக்கின்றேன். சகரியா 3:1-5. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோத செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்பிவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்குக்கு வஸ்திரங்களை கழுத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். இந்த வசனங்கள்லாம் பார்க்குறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கே சகரியா தீர்க்க தரிசி இங்கே ஒரு சொப்பனத்தை அவர் காணக்கூடியதை பார்க்கிறோம், அல்லது ஒரு தரிசனத்தை காணக்கூடியது என்ன பண்றோம்னா பார்க்கின்றோம். அப்ப இந்த தரிசனத்தை காண்பதற்கு முன்பதாக இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நம்ம என்ன பண்ணிடலாம் சொன்னா பார்த்து விடலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடங்கள் அங்கே அவர்கள் அடிமைகளாக இருந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க வெளியே வராங்க. அடிமையை விட்டு வெளியே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்களுடைய தேசத்துக்கு வராங்க, எருசலேமுக்கு வராங்க. அப்படி எருசலேமுக்கு வந்த அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். ஆனா அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டல, அங்கே மதில்களை கட்டல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. நிறைய பக்கத்துல இருக்கக்கூடிய தேசத்தார் அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வராங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மறந்து போய் விடுகின்றார்கள். மறந்துடுறாங்க, நாட்களாக ஆக மறந்துடுறாங்க. அவங்களுடைய சொந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கை நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தரிசனம் சகரியா தீர்க்க தரிசிக்கு வருது. எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 520 கிமுக்கும் வரத என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அதாவது பிசியில் இந்த இது வரக்கூடியது என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம், கிறிஸ்துவுக்கு முன்பு. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் அல்லது இந்த தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதையை நம்ம என்ன பண்ணலாம், முதலாவது புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த கதையில வரக்கூடிய காட்சியை பாக்குறீங்க அப்படின்னா, இது எந்த காட்சின்னு சொன்னா நீதிமன்றத்தின் காட்சியாக நமக்கு இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க இவருடைய தரிசனத்துல தேவன் இருக்கிறாரு, சரிங்களா. அதுக்கடுத்து யோசுவா இருக்கிறாரு, யோசுவா அழுக்கான கந்தையை போட்டிருக்கிறாரு. இப்ப யோசுவாவுக்கு வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான். என்னத்துக்கு நிக்கிறான்னு சொன்னா, யோசுவாவை குற்றப்படுத்துவதற்காக. பட் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவாவுக்கு தைரியப்படுத்துறதுக்காக அங்கே இன்னொருவர் நிக்கிறார், அதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து என்று பார்க்கின்றோம். அப்ப இந்த ஒரு காட்சியை நம்ம பாக்குறப்ப, இது நீதிமன்றத்தின் அறையின் காட்சியாக காணப்படுகின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே யோசுவா வந்து அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப சாத்தான் சொல்றான், இவன் பாபமான மனுஷன், இவனுக்கு வந்து பரலோகத்துக்கு வர தகுதி இல்லை, அல்லது இவன் அங்க இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டக்கூடியவனாக சாத்தான் இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா, அவனுக்காக வாதாட யார் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து சொல்றார், அவனுடைய அழுக்கான வஸ்திரங்கள்லாம் கலட்டி போடுங்க, அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுங்க, நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். அப்ப சகரியா கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகரியா தீர்க்கதரிசி இந்த ஒரு காட்சியை கண்ட மாத்திரத்துல அவர் என்ன பண்றாரு, இதை எழுதி வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து அல்லது இந்த தரிசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன என்பதை என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். இன்னும் ஆழமா நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் சொன்னா, நன்றாக புரியக்கூடியதாக இருக்கும் என்று என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். இங்க யோசுவா என்னவா இருக்கிறாரு, ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அங்கே இருக்கிறது என்ன பண்றாரு, நம்மளால பார்க்க முடிகின்றது. சரி, இப்ப இந்த பிரதான ஆசாரியன் இருக்கிறாரு, அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். யாருக்கு முன்பாக நின்றாரு, கர்த்தருடைய தூதன். அப்ப இந்த கர்த்தருடைய தூதன் என்றால் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாகவே அது வந்து இயேசு கிறிஸ்து என்று நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்ப அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, இன்னொருத்தர் யார் இருக்காருன்னு பார்க்கலாம். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். யார் இருக்கிறாங்களா, சாத்தான் வந்து அவனுக்கு விரோதம் செய்ய, அல்லது அங்கே பிரதான ஆசாரியனாக யோசுவாவை குற்றப்படுத்த அவன் செய்த பாவங்களை சொல்ல அங்கே சாத்தான் நிற்கிறான். இப்ப இரண்டாவது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் சாத்தனை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அது எப்படி கர்த்தரே கர்த்தரை உன்னை கடிந்து கொள்வாராக சொல்ல முடியும். அப்ப அங்க பிதாவாகிய தேவன் இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இப்படி பண்றே, பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியா இருக்கிறாரு, அவர் உன்னை என்ன பண்ணுவாரு, கடிந்து கொள்வார் என்று சொல்றதை பாக்குறோம். சாத்தானே எருசலேமே தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்பிவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். இப்ப சரிங்களா, சாத்தனுடைய முடிவை குறித்து சொல்லப்படுகின்ற மூணாவது வசனம், யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று இருந்தான். இது ரொம்ப முக்கியமானது. இப்ப யோசுவா எப்படி நிற்கிறாரு, அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். இப்ப ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு ஆசாரன் போகணும், அதுவும் பிரதான ஆசாரன் போகணும்னா, அவன் அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு உள்ளே செல்ல முடியாது, அல்லது போகக்கூடாது. அவன் ரொம்ப புனிதமான ஒரு உடையதான் உடைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்ப அப்படி பார்த்தோம்னா, யோசுவா இங்கே யோசுவாவை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது என்று நம்ம பார்த்தோம்னா, யோசுவாவை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வந்து வருடத்துக்கு ஒரு முறை அவர் என்ன பண்றாருங்க, மகாபரிசுத்தலத்துல போறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்தை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டுதான் போறார். அப்ப இங்க யோசுவா யாருடைய பிரதிநிதியா நிக்கிறாருன்னு சொன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் பிரதிநிதியா நிக்கிறார். அப்ப அவங்களுடைய பாவங்களுக்காக அவர் அங்க ஒரு மன்றாடக்கூடிய ஒரு மனிதனாக, ஆசாரியனாக அங்கே நிற்கக்கூடியது என்ன பண்ற நம்மளால பார்க்க முடிகின்றது. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். மூணாம் வசனம், யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா தூதருக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்குகிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு அழுக்கான வஸ்திரத்தை எடுத்துட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை யாரால தான் கொடுக்க முடியும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தான் இன்னைக்கு நாம் தரித்தவர்களாக இருக்கிறோம், அதை நாம் அணிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த காட்சி நமக்கு வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, அதே தான் இந்த காட்சி மிக தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியதை நம்மால பார்க்க முடிகின்றது. அப்ப அங்க இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், பாரு உன்னுடைய அழுக்கெல்லாம் நான் சுத்திகரிக்கிறேன், நான் சுத்தமாக்குறேன்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பிரதான ஆசாரியனாக அங்கே நிற்கிற ஒருதுக்கு நம்மளால் பார்க்க முடிகின்றது. அப்போ இன்னைக்கு நாம் யோசுவாவை போல் அல்லது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் அங்கே நிற்கிறது. அப்போ அந்த பாவங்களுக்காக அங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக மன்றாடி கொண்டு இருக்கிறாரு, பிதா கிட்ட மன்றாடி கொண்டு இருக்கிற ஒரு காட்சி என்ன பண்ணோம் நம்ம பார்க்கிறோம். சாத்தான் நம்மை குறித்து அவன் குற்றம் சாட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். 5வது வசனம், அவன் சிறசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிறசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றிருந்தார். அப்போ ரொம்ப அழகான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்ப யோசுவா யாருன்றதை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு பார்த்தோம். இப்ப அந்த அழுக்கான கந்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அழுக்கான கந்தைகள் இருக்கிறது. அந்த அழுக்கான கந்தையை விட்டு நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, வெளியே வர வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன் அப்படின்னு நம்ம அநேக நேரங்கள் நினைப்பதுண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்கின்றது, நீ எவ்வளவு பெரிய ஒரு ஆசாரியனா இருந்தாலும் சரி, டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், ஒரு பெரிய அந்தஸ்தில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய உடை யாருடையது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய உடை எப்படிப்பட்ட உடைன்னு பார்த்தீங்கன்னா, சுயம் எனக்கூடிய உடை, பாவம் எனக்கூடிய உடை, போராமை எனக்கூடிய உடை, இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட உடையை இன்னைக்கு அநேகர்கள் உடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் அவர்கள் ஒருவராக இருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தையே நீங்களும் செய்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உடை எப்படி இருக்குன்னா, அழுக்கான வஸ்திரமாக இருக்கிறது, பாவமான வஸ்திரமாக உன்னுடைய உடை இருக்கிறது. அதை நீ என்ன பண்ணு சொன்னா, சுத்திகரிக்கணும், அதை நீ சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ண நாம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய பாவத்தை யார் தான் மன்னிக்க முடியும்னா, கிறிஸ்து தான் மன்னிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2:4 வாசிக்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளை செய்வதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரொம்ப தெளிவாக வேதம் இங்கே நமக்கு வந்து சொல்லக்கூடியதை என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். நம்ம எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சரி, எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைத்தாலும் சரி, அங்கே கர்த்தருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல், அவர் சிந்தின அந்த ரத்தம் இல்லாமல், அவர் செய்த அந்த தியாகம் இல்லாமல் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு பிரவேசிக்க முடியாது, பரலோகத்திற்கு வர முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நீதிமன்ற அறைகளை பார்க்கிறப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். இப்ப 3வது அழுக்கான கந்தை என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப 3வது, அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய வேலை என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முதல் வேலை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது தான் அவருடைய முதல் வேலையாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அங்கே மன்றாடுகின்றார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய பாவங்கள் பரலோக புத்தகத்திலே எழுதப்படக்கூடாதுன்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ இரக்கம் பெறுவான் என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டோமா? ஏன்னா ஒரு நாள் நீங்களும் நானும் அந்த நீதிமன்ற அறையிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு நீங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை மிக மிக முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்து நமக்காக என்னவா இருக்கிறார்னா பிரதான ஆசாரியனாகவும் இருக்கிறார். நமக்காக ஒரு வழக்கறிஞராக மாத்திரம் இல்லை, ஆசாரியனாகவும் இருக்கிறார். எப்படி ஒரு ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களை தன்னுடைய கரங்களை ஏந்தி கொண்டு உள்ளே போய் ஒவ்வொரு இடத்திலும் அவர் தெளிக்கிறாரோ அதே போலவே கிறிஸ்து நமக்கு அவர் இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த பாதையிலே நீங்களும் நானும் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நம்ம போகலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது நமக்கு கடினமானதாக இருக்கும், மிக மிக கஷ்டமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டதை பார்க்குறோம். சரிங்களா? வெளிநாடுகளில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு தவறான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் 20 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாரு. உடனே இந்த தீர்ப்பு திரும்ப வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஜட்ஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள், இந்த பிரச்சனையை படிங்க, இந்த கேஸை படிங்க, எனக்கு என்னமோ அவர் வந்து பாவம் செய்யலைன்னு தோணுதுன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். படிக்க ஆரம்பித்த பிறகு தெரியுது அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்யவில்லை என்று. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோர்ட்லேருந்து அவனை விடுதலை செய்கிறார்கள். ஒரு பத்திரத்தில் எழுதி என்ன பண்ணுறாங்கன்னா இவன் அதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா விடுதலை செய்கிறார்கள். ஆனால் அந்த மனிதனுக்கு அவ்வளவு சந்தோஷம், என் மேலே குற்றம் சுமத்தப்பட்டது, குற்றம் சாட்டுகள் இருந்தது, ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று. ஆனால் இருப்பினும் அந்த மனிதன் எதில் இருக்க வேண்டியது இருந்துச்சு? சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு தெரிஞ்சு பாவம் செய்கிறோம், தெரியாமலையும் பாவம் செய்கிறோம், விரோதமான பாவம் செய்கிறோம், ஆண்டவரை எதிர்த்து பாவம் செய்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் பார்க்குறாரு, நம்முடைய இருதயத்தையும் பார்க்குறாரு, நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமான்றதையும் பார்க்குறாரு. நம்மை மன்னிக்கவும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அந்த நீதிமன்ற அறையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இன்று பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். மறித்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய புத்தகங்கள் பரலோகத்தில் திறக்கப்பட்டது
பேசிக்கொண்டிருக்கிறார்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்.
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.